சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இதயங்களே, சென்ற வாரம் இயக்குநர் திரு மகேந்திரன் அவர்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். அதன் தொடர்ச்சியினை இந்த வாரமும் கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
அன்றைய காலகட்டத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து வில்லனா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க படத்துல முள்ளு மலரும் படத்துல வந்து அவரை வந்து ஒரு குணச்சித்திர வேடத்தை கொடுத்தீங்க.
சரி,
எப்படி அவரை அந்த பாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்தீங்க என்பதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஏன்னா நான் கதவசன் எழுதின படங்கள்லயும் அவர் சில படங்கள்ல ஆடுபொழி ஆட்டம், காளி, இப்படி படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு என்னுடைய படங்கள்லயே. சோ அந்த சந்தர்ப்பங்கள் வந்து எனக்கு நல்ல அவர் நெருங்கின நண்பராயிட்டார் திரு ரஜினிகாந்த். அப்போ எங்களுடைய பர்சனல் மீட்டிங்ஸ்ல அவர்கிட்ட உள்ள உண்மையான பொட்டன்சியாலிட்டிஸ், அப்படி உள்ளார்ந்த திறமைகள், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், ஒரு ட்ரெண்ட ஃபாலோ பண்றாரு. நெகட்டிவ் ரைஸ் ரோல்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அவருக்குன்னு ஒரு தனி நேம் இருக்கு. அவர் வில்லனா நடிச்சால் கூட அவர் பெரிய ரிசப்ஷன் இருக்கு. அவரால் ஒரு ஹீரோ அடிவானா கூட இவருக்கு தான் கிளாஸ் கிடைக்கும். சோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக கூட இருந்தார். ஆனா நான் அவருடைய அதர் சைடை தான் நான் பார்த்தேன். இவரால் மற்ற விதமான கதாபாத்திரம் இவரால் ஏற்று நடிக்க முடியும். அவர்கிட்ட அவ்வளவு திறமைகள் இருக்கிறதுனால பிகாஸ் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு அப்சர்வேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கிரியேட்டர். ஒரு ரைட்டரா இருக்கலாம், சிற்பியா இருக்கலாம், ஓவியனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, கிரியேட்டர் அவனுக்கு அப்சர்வேஷன், தன்னை சுத்தி உள்ளவங்களை வந்து ரொம்ப நுணுக்கமா வாழ்ந்து பார்க்க வேண்டிய இயல்பு மனோபாவம் அவனுக்குள்ளே இருக்கணும். அது அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் பின்னால புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அப்சர்வ் பண்ணல அவர்கிட்ட உள்ள பொட்டன்ஷியல்ஸ் நான் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ நான் ப்ரொடியூசர்ட்ட சொன்னப்போ இந்த இனிஷியல் ஸ்டேஜ் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டார். என்னப்ப அவர் வில்லனாவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் என்னை என்கேஜ் பண்ண ப்ரொடியூசர் வந்து இஸ் கமர்ஷியல் பிலிம்ஸ் எடுக்கக்கூடியவர், மசாலா பிலிம்ஸ் எடுக்கக்கூடியவர். அவங்க அப்படித்தான் நினைப்பாங்க இல்லையா? அது இன்னைக்கு அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு அப்படித்தான் நினைப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் ஒன்று ஃபார்ம் ஆயிட்டா அவர் அந்த மாதிரி ரோல் தான் பண்ணுவார், பண்ணணும். அதை மாத்தி பண்ணனா வில் பி எ டோட்டல் ஃபெயிலியர் அப்படின்னு
நினைப்பாங்க.
தப்பு ஒன்றும் இல்லாத, பட் நான் கான்பிடண்டா சொன்னேன், அது அடமண்டாவும் சொன்னேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சார் நான் ஒரு டைரக்டருக்கு வேண்டியது ஃப்ரீடம்னு சொல்லிட்டு அதை முதலே பறிச்சிடாதீங்க நீங்க அப்படி சொன்னப்போ ஹி வாஸ் கன்வின்ஸ்ட். அப்புறம் படமும் ஆச்சு, முடிஞ்சது. படம் முடிகிற வரைக்கும் பழைய நிறைய சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே எப்பவுமே எந்த வேலையை எடுத்துட்டாலும் அதில் வந்து தடங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். அதை நான் பெருசாக அதை பெருசுப்படுத்தி நான் பேச விரும்பல. நான் ஸோ டோ இன் டோட்டல் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு படம் கடைசியில். இட் வாஸ் வெரி ஹைலி சக்சஸ்ஃபுல் மூவி. அது அப்புறம் தான் படம் வந்ததுக்கப்புறம் எல்லா பத்திரிகளும் எழுதினாங்க. முள்ளு மலரும் தான் தமிழ் சினிமாவில் வந்து முதல் விஷுவல் மீடியம்னு சினிமாவை நிரூபித்த முதல் தமிழ் படம் முள்ளு மலரும் தான் அப்படின்னு எல்லாரும் ஏகோபித்த விதமாக எழுதினாங்க.
நல்ல ஒரு அருமையான ஒரு செய்தியை வந்து
வந்து ஏற்கனவே சொன்னது போல ஆட்டு மந்திலிருந்து விலகி நான் போயிட்டேன். இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கேன்.
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க.
இப்படி அந்த ஒரு தனி பாணியில் நீங்க எடுத்தீங்க இல்லையா சார் அந்த முள்ளு மலரும் திரைப்படத்தை?
ஆமா,
தனி பாணின்னு சொல்லும்போது அந்த மந்திலிருந்து விலகிய ஆடு போல ஒரு கமர்ஷியலா, ஒரு விளம்பரமா, ஒரு வர்த்தக ரீதியில ஒரு திரைப்படம் எடுக்காமல் கொஞ்சம் மாறுபட்டு.
இல்ல, வர்த்தக ரீதினா நீங்க என்ன, அதாவது எல்லாருமே அப்படி ஒரு புத்தம் பொதுவா ஒரு லேபிள் குத்திடுறாங்க. இப்ப எடுக்கிறவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க, நாங்க வர்த்தக ரீதியா எடுக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா. வர்த்தக ரீதியானா வந்து நான் என்ன அர்த்தம் எடுத்துக்கிறேன்னா, ஏன்னா இப்ப இவ்வளவு எல்லா படங்களையும் பாக்குறோம். இப்படி சொல்லிட்டு எடுக்கிற அத்தனை பேரும் ஒன்னு ரெண்டு பேர் தர எல்லாருமே டோட்டலா ஃபெயில் ஆகுறாங்க. ஏன் வர்த்தக ரீதியா எடுக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்க வேண்டியதானே, ஏன் தோத்து போறாங்க? பல கோடியில் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட போட்டு படம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் தோல்வி அடையும் போது அதுக்கு என்ன காரணம்? வர்த்தக ரீதியான ரொம்ப ஜனரஞ்சகமான, சொல்லப்போனா ரொம்ப மலிவான விஷயங்கள், பாடல்கள் எல்லாமே வச்சும் கூட அந்த படங்கள் தோத்து போகும். ஏன் வியாபாரி எடுக்கப்படுற படங்கள் தோத்து போகணும் சொல்லுங்க? தெர் இஸ் சம்திங் மிஸ்ஸிங். ஏதோ லிங்க் ஒன்னு விடுபட்டு போச்சு. அங்க பார்வையாளனுக்கும் படம் எடுக்கணும் மத்தியில ஏதோ ஒன்னு லிங்க் விடுபட்டு போகுது இல்லையா? என்ன பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, படம் எடுக்கிறவன் வேற இல்ல, படம் பார்க்கிறவன் வேற இல்ல, பார்வையாளன் வேற இல்ல, படைப்பாளி வேற இல்ல, எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தான் இல்லையா? நானும் படங்களை பார்த்துட்டு இருந்தவன் தானே இன்னைக்கு வந்து டைரக்டர் மகேந்திரன் பேர் சொல்றேன். சோ ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். நான் படம் டைரக்டா இருந்தாலும் நானும் ஒரு பார்வையாளன் தான். எல்லா மக்களையும் போய் ஒரு படம் சென்று அடையுதா? எல்லா மக்களாலையும் ஒரு படத்தை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியுதா? அத படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியுதா? ஒரு படத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியுதா? திருப்திப்பட முடியுதா? அதுதான் முக்கியமே தவிர, அந்த ஸ்கேல் கைக்கு கைவரப்பட்டாலே போதும், தட் வில் பி சக்சஸ்ஃபுல் மூவி. வர்த்தரீதியா ஜெயிக்கலாம்னு சொல்லலாம், ஆனால் வர்த்தரீதியா ஜெயிக்கிறதுக்கு இப்படித்தான் படம் எடுக்கணும் அப்படிங்கறதுக்கு எந்த விதமான கோட்பாடும் கிடையாது
சார். முள்ளுமலருக்கு அப்புறம் புதுமைப்பித்தனுடைய குறுநாவலான சிற்றன்னைய மையமா வச்சு நீங்க உதிரி பூக்கள் எடுத்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதனுடைய பின்னணி, அது நீங்க தேர்ந்தெடுத்ததன் காரணம், உள்ள ஏற்கனவே அது தாக்கம் ஏற்படுத்தியிருந்ததா? முதல்ல சொன்னீங்க இல்லையா, முள்ளு மலரும்க்கு அந்த குறுநா ஒரு நாவல் படிச்சிருந்தீங்க, அந்த நாவல் வந்து காளி பாத்திரம் உங்களுக்கு பிடித்திருந்தது, அதனால அதை எடுத்து செஞ்சதா சொன்னீங்க. அதுபோல இந்த சிற்றன்னை குறுநாவலானது எப்படி உங்களை பாதித்தது, அது எப்படி உதிரி பூக்களாக மலர்ந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
சோ சிற்றனை படிச்சப்போ அப்பெல்லாம் எனக்கு வந்து இதை பின்னால படமா எடுக்க போறோம், 50s நான் படிச்சது அந்த நாவல். அதுல ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் மட்டும், அதுல ரெண்டு குழந்தைகள் வரும் மூலக்கதையில், ரெண்டு குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய தனிமை அதுல சொல்லப்பட்ட விதம் ரொம்ப மனசு தொடரமா இருக்கும். சோ அதை என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. மெட்ராஸ் வர்றதுக்கு முன்னால இருந்தே என்னுடைய டிராவல் போற இடங்கள்ல, வர்ற இடங்கள்ல, எந்த இடத்துக்கு போனாலும் என்னறியாம அந்த ரெண்டு கேரக்டர்ஸ், ரெண்டு குழந்தைகள், அந்த புதைமுத்தன் நாவல் அந்த குழந்தைகளை அதிகமா நான் அடையாளம் பார்ப்பேன். ஒவ்வொரு இடங்களையும் அந்த மாதிரி குழந்தைகள், அந்த மாதிரி குழந்தைகளுடைய லைஃப், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள ஒரு கதை ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஏன் இந்த கதை எந்த நோக்கமும் இல்லாமல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நான் படிக்கிற கதை கையெழுத்து பத்திரையும் நடத்திட்டு இருந்தேன். சோ எனக்கு கதை எழுதணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்த ஒரு ஆர்வம். அதனால கதை பின்றது வந்து ஒரு சும்மா இருக்கும்போது ஒரு எனக்குள்ளே நான் ஏற்படுத்திட்ட ஒரு பொழுதுபோக்கு. அது பத்திரிகைகளை கொடுக்கணும்னு எண்ணமும் கிடையாது, நாடகமா போடுற எண்ணமும் கிடையாது, நிச்சயம் சினிமாவுக்கு வர எண்ணம் கிடையவே கிடையாது, ஆசையும் கிடையாது. சோ அப்படி ஃபார்மான கதை தான் பின்னால உதிரி பூக்கல முள்ளுமுளருக்கு அப்புறம் நான் வந்து தேர்ந்தெடுத்த கதை. சோ அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சப்போ, படிச்சு காட்டினப்போ ப்ரொடியூசருக்கு, சிற்றனைங்கிற குறுநாவலை படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கதையை எழுதினேன் அப்படின்னு சொன்னேன். ப்ரொடியூசர் வந்து அந்த ஒரிஜினலையும் படிச்சு பார்த்தாரு. படிச்சு பார்த்து என்ன என்ன சொன்னாரு, என்ன சார் ஒரிஜினல் சிற்றனைக்கும் உங்களுடைய உதிரிப்பூர் கதைக்கும் சம்பந்தமே இல்லையே, அதுல ரெண்டு குழந்தைகள் வருது, இதுல ரெண்டு குழந்தைகள் வருது, அவ்வளவுதான், நீங்க எதுக்காக வேண்டிய புதைப்புத்தன் குடும்பத்துக்கு வந்து சன்மானம் கொடுக்கணும்னு சொல்றீங்க, கதையை அவங்களுடைய ரைட்ஸ் கேட்டு வாங்குங்கன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், அந்த குறுநாவலை படிக்கலன்னா நான் உதிரிப்புகள் கதையை நான் பண்ணிருக்க முடியாது, அதான் உண்மை அப்படின்னு சொன்னேன். சோ அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் அந்த உதிரி பூக்கள். பை காட்ஸ் கிரேஸ் அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததுனால, நான் நினைச்சது போலவே வந்து அதுக்கான கரெக்ட் காஸ்டிங், எப்பயும் ஒரு படத்துக்கு வந்து நல்ல படம் எடுக்கணும் முடிவு பண்ணும்போது ஃபில்ம் மேக்கிங்னு ஃபார்முலா இருக்கு, எந்த ஃபார்முலாவும் தெரியாதவனா, பட் எனக்குள்ள சில நியாயங்களை நானே தெரிஞ்சு வச்சுக்குவேன், ஏற்படுத்திக்குவேன். அந்த நியாயங்கள் இப்படி நான் நினைச்சேன், இந்த கதையை வந்து பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணக்கூடாது, உதிரிப்புக்குள்ள திறமையான வேற யாராச்சும் நடிக்கணும், முன்ன பின்ன தமிழ் சினிமாவில் பார்க்காத முகங்களா இருக்கணும், அவங்க எந்த மொழி நடிகராக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் முகங்களா இருக்கணும் அவங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு, அது கூட சந்தர்ப்பத்தால எனக்கு நல்ல நடிகர்கள் கிடைச்சாங்க. அஸ்வினி பலர் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அந்த உதிரி பூக்கள் நடிக்கிறதுக்கு, அந்த அம்மா குழந்தை ரெண்டு குழந்தைகளுடைய தாயா நடிக்கிறதுக்கு கிடைச்சாங்க. இப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் நல்ல சில காஸ்டிங் ஆச்சு. முதல்ல ஒரு கதைக்கு என்னுடைய எதிர்பார்ப்பின்படி நல்ல திரைக்கதை முதல்ல அமைக்கப்படணும், திரைக்கதை அமைஞ்சதுக்கு அப்புறம் நல்ல காஸ்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்,
கதாபாத்திரங்கள் சரியா படைக்கப்படும்,
அதுக்கப்புறம் தான் அது நமக்கு அதர் டெக்னீஷியன்ஸ் லைக் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர், இப்படி மற்ற டெக்னீஷியன்ஸ் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டு, எனக்குள்ளே ஒரு சித்தாந்தம், எனக்குள்ளேயே ஒரு
ஒரு நியதியை
நானே ஏற்படுத்திக்கிட்டது. அண்ட் அல்டிமேட்டா அந்த படம் ஹைலி சக்சஸ்ஃபுல்.
உங்களுடைய அடுத்த படமான அந்த நெஞ்சத்தை கிளாதே சார், அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தேசிய விருது வாங்கின படம்.
இல்ல, தேசிய விருதுக்கு அனுப்பப்பட்ட படம் வேணா அது முதல் படமா இருக்குல்ல. எனக்கு வந்து எப்பவுமே அவார்டுக்காக நான் படங்கள் பண்றதும் இல்லை, எடுத்த படங்களையும் நான் அவார்டுக்காக நான் அனுப்பிச்சதும் கிடையாது. ஆனா முள்ளுமுடர் முதிர்ப்புகளை நான் அனுப்பாம என்னாச்சு, ரஷ்யன் கவர்மெண்ட் அப்போ வந்து அவங்க அந்த படம் ரெண்டையும் பர்ச்சேஸ் பண்ணி த்ரூ அவுட் ரஷ்யா அவங்க அந்த படத்தை ரிலீஸ், ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க இப்ப தேசிய விருது கிடைச்சதுன்னு சொல்லப்பட்ட படம் நான் அனுப்பிச்ச படம் கிடையாது, அது அதுக்காக எடுக்கப்பட்ட படமும் கிடையாது. அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர்ஸே அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அந்த படத்துடைய பிரிண்ட வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க. மறுநாள் காலமும் எதாச்சும் பேப்பர் பார்க்கும்போது எனக்கே தெரிய வந்தது மூணு தேசிய விருது கிடைச்சிருக்குன்னு சொல்லி.
அதுல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சுகாசினி மோகன் வந்து ஓடி வருவாங்க, கடைசியா வந்து சுகாசினி வந்து தன்னுடைய வாழ்க்கையை தேடி ஓடுவாங்க. அது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி ரொம்ப அழகா அதில் காட்டியிருப்பாங்க. இதே கருத்தை தான் வந்து அந்த அந்த தேசிய விருது வழங்கின அந்த விருது கமிட்டி இருக்காங்க இல்லைங்களா, திரு சாந்தாராம் இருந்திருக்காரு, இந்த கருத்தை சொன்னதா அவரு அந்த புத்தகத்துல பாத்தங்க. நான் சொன்ன சினிமாவும் நானும் செய்தி பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
இல்ல இல்ல, என் லைஃப்ல எப்படி நான் ஒன்னா சொல்றது கொஞ்சம் என்னடா சொல்லல, ஒன்னும் நான் நம்புற மாதிரியும் இல்ல. எல்லாம் தமிழ் சினிமா மாதிரியே ரொம்ப கண்ட்ரைவ்டு இன்சிடன்ஸா வருது, நம்ப முடியாத சம்பவங்களா இருக்கு. வேற வழியில ஏதோ பெட்டின்னு வந்து உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்பித்தான் ஆகணும். சொல்ற வரைக்கும் அந்த மனுஷன் இருந்து உண்மைதான் வருதுன்னு நமக்கு நம்பலாம் அப்படிங்கிற உங்க மேல என் மேல உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட அடிப்படையில்
அந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும்,
அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் நான் சொல்ல வர்றேன் அது. சோ எப்படி என்னுடைய சினிமா பிரவேசம்லாம் எதிர்பாராத நிகழ்ச்சிகளால் ஆனதோ அதே போல இந்த நெஞ்சத்துக்கில்லாத கதை எனக்கு கிடைச்சது கூட ஆக்சிடென்டல் தான், எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி அது. இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்காக வந்து ஏற்கனவே நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன், நெஞ்சத்துக்கு இல்லாத எடுத்த ப்ரொடியூசர்ஸுக்கு அந்த கதையை தான் படமா எடுக்கிறா இருந்தாங்க. அதுக்கான ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஆர்டிஸ்ட் பாம்பே பீப்புளா இருந்தா, நியூ ஃபேசஸா இருந்தா நல்லா இருக்கும், தமிழ் முகம் கொண்ட வேறு மாநிலத்தை சேர்ந்த நடிகர் நடிகர்கள் வேணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து பேசிக்கலி நான் ரொம்ப கூச்சப்படுற சுபாவம் வந்து, இப்ப திடீர்னு இங்கே ஆர்டிஸ்ட் நான் தேடக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. என்ன தமிழ் மூவ் உங்கள்ட்ட ஆட்கள் தமிழ்நாட்டையும் உனக்கு கிடைக்கல, நீங்க கேட்கலாம். நீங்க எனக்கு வந்து என்னை சுத்தி எப்பவுமே நான் வந்து ஆர்டிஸ்ட் எப்படி செலக்ட் பண்றதுன்னா, இப்ப உதிரிப்புகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஆக்சிடென்ட்ல ஐ காட் அ வெரி குட் டீம் ஆஃப் குட் ஆர்டிஸ்ட், தே பிலாங் டு கர்நாடகா,
கர்நாடகத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க
அவங்க. ஒன்னு ரெண்டு பேரும் தமிழ் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இங்கே உள்ளவங்கள நான் போட்டேன், இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், இல்ல போட்டேன் என்னோட சொல்லாது. சோ அவங்கள ரொம்ப ஆக்சிடென்டா தானே கிடைச்சாங்க, அதெல்லாம் இப்ப எழுத ஆரம்பிச்சுன்னா பெரிய புராணமாய் தெரியும் எப்படி அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஓவியம் வரைய தெரியும், எனக்கு அது ஸ்கெட்ச் போட்டும் வச்சுக்குவேன், அப்படி நேரம் இல்லைனா மனசுக்குள்ளே ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்குவேன். அந்த ஃபேஸுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கணும், கண்ணு மூக்கு இதெல்லாம் எப்படி இருக்கணும், எனக்குள்ளேயே ஒரு தீர்மானத்துக்கு வந்துருவேன். அதன்படியே நான் பாத்துட்டு இருப்பேன் ஆர்டிஸ்ட். நான் மத்தவங்க அந்த பொறுப்பை ஒப்படைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினா உடனே என்ன கேப்பாங்க, உங்களுக்கு யார் சார் வேணும். அவங்களுக்கு வந்து நம்ம ஆட்களுக்கு இந்த ஹீரோனுக்கு பேசித்தான் பழக்கம், ஹீரோயின் சொல்லித்தான் பழக்கம், இப்படித்தான் ஒரு சினிமாவை அப்ரோச் பண்ணி பழக்கமே தவிர பேசி பழக்கமே தவிர வேற எந்த ஆங்கிலையும் அவன் வந்து நினைச்சு பார்க்கோ பேசியோ அவங்களுக்கு பழக்கம் இல்ல. சோ நான் எந்த பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைச்சா உடனே உங்களுக்கு என்ன சார் ஆர்டிஸ்ட் வேணும் கேட்பாங்க, எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்றது அவங்களால உள்வாங்கிக்க முடியாது,
புரிஞ்சுக்க முடியாது.
நான் நேரடியா போய் ஒருத்தர் அப்ரோச் பண்ணதுன்னு கூச்ச சுவாவனே, ரோட்ல போய் யார்ட்டையும் கேட்டு இருக்க முடியுமா, இல்ல வீடு பூந்து யார்ட்டையும் கேட்டு இருக்க முடியுமா? அப்படியே நான் விளம்பரம் கொடுத்தா கூட பத்திரிகையில எல்லாரும் வந்து ஒரு பெரிய கூட்டம் வருவாங்க, அதுல வந்து நான் கண்டுபிடிக்கிறோம் தேர்வு
பண்றது கஷ்டம்.
அதுக்காக இது வரைக்கும் மத்தவங்களாம் இவ்வளவு தேர்வு பண்ணிருக்காங்களா, அவங்க எல்லாம் என்ன முட்டாளா நீங்க கேட்கலாது, அது அவங்களுடைய சாமர்த்தியம். அது அவங்க வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் வேற, என்னுடைய வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் வேற, என்னுடைய அப்ரோச் வேற, அவங்களுடைய அப்ரோச் வேற. இதுல வந்து எப்பவுமே கம்பாரிசன் மட்டும் கூடாது. பலாப்படத்துடைய ஷேப் அப்படித்தான் இருக்கும், மாம்பழத்துடைய ஷேப் அப்படித்தான் இருக்கும், ஈச்சப்படத்துடைய ஷேப் அப்படித்தான் இருக்கும் இல்லையா? அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர், ஒரு அப்ரோச், ஒரு டேஸ்ட், ஒரு ஒரு பூவுக்குள்ள ஒரு மனம் இன்னொரு பூவுக்கு இருக்க முடியாது. சோ தேர் இஸ் நோ கம்பாரிசன். அதுக்காகத்தான் நான் பாம்பே போனேன்னு தவிர வேற ஒண்ணும் இல்லை.
இனிய இதயங்களே, இதுவரை இயக்குநர் திரு மகேந்திரன் அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உரையாடியவர் திரு கிளிட்டஸ் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு கனகராஜ். ஒலிப்பதிவு பிலோமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.